إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில வாரங்களில் ரமதானிய வசந்தம் நம் வாசலுக்கு வரவிருக்கிறது. ரமதானை வரவேற்கிற விதத்திலே ஷாபான் என்கிற மாதம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சத்தில் அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் என்கிற மாதத்திற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார்கள். அரபு மொழியிலே ஷாபான் என்றால் ஷாப் என்கிற வார்த்தை பள்ளத்தாக்கு, புற்பூண்டு இது போன்ற வார்த்தைகளுக்கு பயன்படுத்தப்படும். பொதுவாக அரபுகள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நீராகாரத்தை தேடி பல இடங்களுக்கு அவர்கள் சென்று வருவதனால் இந்த மாதத்திற்கு ஷாபான் என்கிற பெயரிடப்பட்டதாக இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல காரணங்களுக்காக இந்த மாதத்திற்கு ஷாபான் என்கிற பெயர் இருப்பதாக வரலாற்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதுவல்ல இங்கே முக்கியம். ஷரியத்தினுடைய பார்வையில், இஸ்லாமிய பார்வையில், சுன்னாவிற்கும் பிதாவிற்கும் இடையிலே இந்த ஷாபான் மாதம் எப்படி இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களால் பார்க்கப்படுகிறது, எப்படி அது பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிறு விளக்கத்தை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஷாபான் என்பது ரமபான் என்கிற மாதத்திற்கும் ரஜப் என்கிற மாதத்திற்கும் இடையே இருப்பதனால் ஷஹ்ருன் யக்ஃபுலு அன்ஹு கஸீரு மினன் நாஸ், அதிகமான மக்கள் கவனிக்காததொரு மாதமாக இந்த ஷாபான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எப்போதுமே குறிப்பாக ஒரு பெரிய கோட்டிற்கும் இன்னொரு பெரிய கோட்டிற்கும் இடையில் ஒரு சின்ன கோடு இருந்தால் அது யாராலும் பெரும்பாலும் பார்க்கப்படாது. ரஜப் என்பது போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மாதம்.
அந்த மாதத்தை குறித்த நிகழ்வுகள் இந்த மாதத்திலே, அந்த மாதம் என்பது ஒரு கவனிக்கத்தக்க மாதமாக மக்களிடையே இருந்தது. அதே போன்று ரமபான் என்கிற மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் என்பதனால், கடமையான நோன்பதிலே இருப்பதனால் அதுவும் கண்ணியமான முறையிலே கவனிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த ரெண்டு மாதத்திற்கும் இடையில் இந்த ஷாவால் என்கிற மாதம் வருவதனால் பெரும்பாலும் மக்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு ஒரு வரை விளக்கணத்தை தருகிற போது சொன்னார்கள், பெரும்பான்மையான மக்கள் மறந்திருக்கிற அல்லது அசட்டையாக இருக்கிற, பொதுபோக்காக இருக்கிற அல்லது பாராமுகத்தோடு இருக்கிற, கண்டுகொள்ளாமல் இருக்கிற ஒரு மாதம் என்று சொன்னார்கள். இப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த மாதத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று அர்த்தம். கண்டுகொள்வதென்றால் எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்திலே எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை குறித்த நிகழ்வுகளை ஹதீஸ்களிலே பார்க்கிற போது, சில கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்களாம், இந்த மாதத்திலே இவர்கள் நோன்பையே விடமாட்டார்களா என்று எதிர்பார்ப்பதை போல, சில கட்டங்களில் நோன்பே வைக்காமல் இருப்பார்களாம், ஏன் இந்த மாதத்திலே ஒரு நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பார்களா என்று பார்க்கும் விதத்திலே. இப்படி என்றால் என்ன அர்த்தம்? நோன்பு வைக்கவும் செய்திருக்கிறார்கள், வைக்காமலும் இருந்திருக்கிறார்கள். ரமதானுடைய மாதத்தை ஒரு ஆரோக்கியத்தோடு, ஒரு உற்சாகத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமபானின் இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதை ஆர்வம் ஊட்டவில்லை. அதே வேளையில் ரமதானை வரவேற்கிற விதத்தில் ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். இப்ப அந்த நாளில் மஷ்ரூஅத்தாக, மார்க்கத்தினுடைய வழிமுறையாக, வழிகாட்டுதலாக இருப்பது நாம் நோன்பு வைப்பது. ஆனால் எந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும்? குறிப்பிட்ட 15வது தினத்திலே நோன்பு வைக்க வேண்டுமா அல்லது 20வது தினத்திலே நோன்பு வைக்க வேண்டுமா என்கிற எந்த ஒரு வழிகாட்டுதலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ஷாபானின் ஆரம்ப 15 அதிகமாக நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், பிந்தைய 15 நோன்பு வைத்தாலும் தவறில்லை, நோன்பு விட்டாலும் தவறில்லை. ஆனால் அந்த மாதம் முழுவதும் அதிகமான முறையில் அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கத்தையும் ஒரு திக்ரையும் எதிர்பார்த்த வண்ணம் நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த மார்க்கத்திலே அகிலத்தின் அருட்கொடை அண்ணலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிற வழிமுறை. ஏன் என்றால், அல்லாஹ்வை நாம் மறந்துவிடக்கூடாது, இறைவனுடைய திக்ரோடு நாம் எப்போதும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பொருத்தத்தையும் திருப்தியையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே ஷாபானுடைய மாதத்தில் தான் பல பிதாத்துகள் அரங்கேற்றப்படுகிறது. அருமை சகோதரர்களே, இப்படியெல்லாம் ஷாபான் என்கிற மாதம் வரும்போதோ அல்லது ரஜம் என்கிற மாதம் வரும்போதோ, ரபியுலவல் என்கிற மாதம் வரும்போதோ, அங்கே நடைபெறக்கூடிய மார்க்கத்தின் அனாச்சாரங்கள் தான் இது போன்ற குத்துபாக்களில், குறிப்பாக இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இஸ்லாமிய கொள்கைக்கும் அக்கீதாவிற்கும் மன்ஹஜிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பேசப்படும். இப்படி பேசப்படும் போதெல்லாம் பலரும் நினைக்கலாம், என்ன இது, ஏன் இந்த மாதத்திலே செய்யக்கூடாதவைகளை பற்றியே அல்லது இந்த மாதத்திலே நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை பற்றியே விமர்சிக்கும் வண்ணமாகவே உரைகள் இங்கே பெரும்பாலும் அமைகிறது என்று சில பேர் நினைக்கலாம். அதற்குரிய விளக்கத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் என்று அறியப்பட்ட ஹுதைஃபா இப்னுல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற போது, அவர்கள் வாழுகிற கட்டத்திலேயே நயவஞ்சகர்களின் பெயர் பட்டியலை தாம் ஒப்புவித்த ஒரே நபித்தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாஹிபு ஸிர், ரகசிய தோழர் என்கிற ஒரு சிறப்பை பெற்ற ஒரு தோழர். அந்த ஹுதைஃபா இப்னுல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நன்மைகளை குறித்து கேட்பார்கள். எந்த நன்மை செய்தால் எப்படிப்பட்ட சிறப்பு அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்தியையும் பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கும் என்றுதான் கேள்வி கேட்பார்கள். ஆனால் நான் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தீமைகள் குறித்துத்தான் அதிகம் கேட்பேன், எதற்காக அப்படி கேட்பேன், அந்த தீமையில் நான் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. இதைத்தான் முஸ்லிம்கள் அளவுகோலாக வைக்க வேண்டும். நன்மைகளில் செய்வதில் காட்டுகிற அக்கறையை விட தீமைகளில் ஈடுபடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுதான் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அகிலத்தில் அருட்கொடை அற்புதமாக ஒரு நபிமொழிகளை சொன்னார்கள், நான் ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களுக்கு கட்டளையிட்டால் முடிந்தவரை செய்யுங்கள், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யும்படி கட்டளையிட்டால் முடிந்தவரை செய்யுங்கள், ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டால் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் மார்க்கத்தினுடைய வழிமுறை. இதை நீ தொழுகையை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஃபஜ்ர், துஹர், அஸர், மக்ரிப், இஷா போன்ற கடமையான தொழுகை என்பது வேறு, அது அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டது. அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட ஃபர்துகளை தவிர்த்து விட்டு ஏனைய நன்மையான விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வமும் ஈடுபட வேண்டும் என்கிற உற்சாகமும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற இரையச்சமும் நம்மிடத்தில் இருக்கிற அதே வேளையில் அதைவிட அதிகமான எச்சரிக்கை எதிலே இருக்க வேண்டும் தெரியுமா? தீமைகளில் ஈடுபடாமல் இருப்பதில் தான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு நன்மை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஒருவருக்கு தீமை செய்யாமல் இருப்பது. ஒருவருக்கு சந்தோஷத்தை தருவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிகப்பெரியது அவருக்கு கவலையை ஏற்படுத்தாமல் இருப்பது. ஒருவருக்கு உதவி செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட பெரியது அவருக்கு உபத்திரம் செய்யாமல் இருப்பது. ஒருவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவது எவ்வளவு பெரிய விஷயமோ அதைவிட பெரிய விஷயம் அவருக்கு சங்கடத்தை தராமல் இருப்பது. இனிக்கு இனிக்கு உங்களுக்கு பேச தெரிகிறதோ இல்லையோ குறைந்தபட்சம் வெறுக்க வெறுக்க பேசாமல் இருங்கள். உதவி செய்வதற்கு உங்களுக்கு மனம் வருகிறதோ இல்லையோ குறைந்தபட்சம் உபத்திரத்தை தராதீர்கள். நன்மையை செய்வதற்கு உங்களால் முடிகிறதோ இல்லையோ தீமைகளை தயவு செய்து ஏற்படுத்தாதீர்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வரம். அதனால் தான் ஒவ்வொரு ஜுமா குத்பாவிலும் ஒரு தொடர்ச்சியான ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டுக் கொண்டு வருகிறது. இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதஆ வ குல்ல பிதஅத்தின் தலாலா வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலாகும், காரியங்களில் மிக மோசமானது அதிலே புதுமைகளை ஏற்படுத்துவதாகும், புதுமைகளாக ஏற்படுத்தப்படுகின்ற அனைத்தும் பிதாத்துகளாகும், அனைத்து பிதாத்துகளும் வழிகேடுகளாகும், அனைத்து வழிகேடுகளும் நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நீங்கள் கவனித்திருந்தால் புரியும், இன்றைய குத்பாவிலே கூட இறையச்சத்தை போதிக்கிற மூன்று வசனங்களை ஓதி முடித்ததற்கு பிறகு மார்க்கத்திலே சொல்லப்படாத விஷயங்கள், நபிகள் நாயகம் சிலாசுவர்களால் வழிகாட்டப்படாத விஷயங்கள், அதை நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை குறித்த செய்திதான் உங்களுக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அதிலே தான் அசட்டையாக இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் இதனுடைய கனப்பரிமாணத்தை புரியாமல் இருக்கிறார்கள். ஏன் இப்படி பிதாத்தை குறித்த எச்சரிக்கை திரும்ப திரும்ப தரப்படுகிறது என்றால், நன்மை என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே தீமைகளை நீங்கள் செய்யக்கூடாது, சந்தனம் என்று நினைத்து சேற்றை வாரி பூசிக்கொள்ளக் கூடாது, உதவி என்று நினைத்து உபத்திரத்திலே விழுந்துவிடக் கூடாது. அதனால் தான் இமாம்கள் உலமாக்கள் மன்ஹஜ் சலஃபை தாங்கி நிற்பவர்கள் பிதாத்துகளை குறித்த எச்சரிக்கைகளை தந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது சமுதாயத்திலே? பராத் என்கிற ஒரு இரவை ஒரு விமரிசையான ஒன்றாக, புனிதமான ஒன்றாக தங்களுக்கிடையே ஏற்படுத்திக் கொண்டு அன்றைக்கு பள்ளிவாசல்கள் முழுவதும் அலங்கார விளக்குகள் போடப்பட்டு ஜொலிக்கவிட்டு அன்றைக்கு இனிப்பு பலகாரங்களை எல்லாம் செய்து கொடுத்து ஒரு மாதிரியான ஒரு அனாச்சாரங்களை இன்றைக்கு சமுதாயத்திலே அரங்கேற்றப்படுவதை பார்க்கலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இதற்கு பெருமானார் சல்லல்லாஹுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஷாபான் மாதத்தினுடைய அந்த நடுப்பகுதியை பொறுத்த வரைக்கும் அகிலத்தினருக்குடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிற போது, இன்னல்லாஹ லயத்லியு ஃபீ லைலத்தி நிஸ்ஃப் மின் ஷாபான் லியஃஃபிரா ஃபயஃஃபிரு லிஜமீஇ ஖ல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகீன் அவ் முஷாஹினீன். ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் அந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்குகிறார், இணை வைப்பாளருக்கும் குரோதத்தை நெஞ்சிலே கொண்டிருப்பவருக்கும் தவிர. இப்படிப்பட்ட ஒரு இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா தங்களுடைய சில்சிலா ஸஹீஹாவிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சிறப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதே வேளையில் அதிலே பிரத்யேகமான அமல்களை செய்ய வேண்டும் என்றோ, அதிலே 100 ரகாத்துகள் தொழ வேண்டும் என்றோ, அல்லது ஒரு 6 ரகாத்துகளை வித்தியாசமாக தொழ வேண்டும் என்றோ எந்தவித வழிகாட்டுதலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவில்லை. அந்த நாளில் இனிப்பு பலகாரங்களை செய்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்றோ, அல்லது அந்த நாளில் 3 யாசீன்களை வித்தியாசமாக ஓதி உணவு அபிவிருத்திக்காக, பிறருடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக 3 விதமான யாசீன்களை ஓத வேண்டும் என்றோ எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? 3 யாசீன்கள் இங்கே சிறப்பாக பிரத்யேகமாக ஓதப்பட வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை நம்முடைய ஊரிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி பலகாரங்களும் வித்தியாசமாக விசேஷமாக ரொட்டிகளும் சுட்டு பரிமாற வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கதை? யார் இப்படிப்பட்ட இந்த புனித இரவில் ரொட்டியையும் வாழைப்பழத்தையும் விமரிசையாக எடுத்து வைத்து பாத்தியா ஓதி எல்லோருக்கும் விநியோகிக்கிறார்களோ, அந்த ரொட்டியும் அந்த வாழைப்பழமும் இவர் கபரிலே இருக்கும்போது கொடையாக கேடயமாக மாறி கபருடைய அதாவிலிருந்து அவரை பாதுகாக்குமா? வாழைப்பழத்தை அந்த கொடையின் காம்பை போலவும், அந்த ரொட்டி கொடையின் மேல்பகுதி அந்த திரையை போலவும் மாறி கபருடைய வேதனையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தரும் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் எழுதி வைக்கப்பட்டு இன்றைக்கு பிதாத்துகள் ஆரவாரமாக உற்சாகமாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். மார்க்கத்தினுடைய வழிமுறைகள், மார்க்கத்தினுடைய உபதேசங்கள், மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் மிக மிக புனிதமானது. அல்லாஹ் இதை ஷரியாத்து மினல் அம்ரி என்கிற அடிப்படையிலே உருவாக்கி வைத்திருக்கிறான். மனிதர்களின் மன இச்சைகளோ மதகுருமார்கள் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து எடுக்கக்கூடிய தீர்மானங்களோ மார்க்கம் அல்ல. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு வழிகாட்டுதல்களாக கொடுத்திருக்கிறார்களோ, எதை நமக்கு வழிமுறைகளாக கொடுத்திருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக எதை நாம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய இந்த 15 அந்த அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை தரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறதே, அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியிருக்கிற அந்த செய்தியை கொஞ்சம் இங்கே சிந்திக்க வேண்டும். என்ன செய்தி அது? அந்த நாளில் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை கொடுக்கிறான். யாரை தவிர? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவரை தவிர. ஷஹன், மனதிலே குரோதத்தையும் மனதிலே ஒருவர் மீது வெறுப்பை கொண்டிருப்பவரை தவிர. என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை குறித்த எரிச்சல் நமக்கு இருந்தாலும், சிலரை குறித்த விரோதம் நமக்கு இருந்தாலும், அல்லாஹுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு வந்துவிட்டால் மனதில் இருக்கிற குரோதத்தை தூக்கி எறிய வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையில் குரோதங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எதிர் வரக்கூடிய புனித ரமலானில் இபாதத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு இபாதத்திலே மிகவும் ஒரு உற்சாகத்தோடு இபாதத்திலே மிகவும் ஆர்வத்தோடு பங்கெடுத்து அந்த ரமலானை கழிக்கிற போது நிச்சயமாக அல்லாவின் சிறப்பிற்குரியவர்களாக நாம் மாறலாம், அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறலாம். அப்ப அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அபிவிருத்தியும் அல்லாஹுடைய திருப்தியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே என்ன நடக்கிறது? அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய வழிமுறைகளில் ஈடுபடுவதை விட மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகரித்து விட்டது. 14 அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வமுட்டுகிற அதே வேளையில் நன்மையான காரியங்களில் நம்முடைய பங்களிப்பை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்தியிருக்கிற அதே வேளையில் தீமையில் ஈடுபடக்கூடாது, மார்க்கம் தடை செய்திருப்பதில் எந்த வகையிலும் உங்களுடைய பங்களிப்பு இருந்துவிடக் கூடாது என்பதில் தான் அல்லாஹ் எச்சரிக்கையை நமக்கு தந்திருக்கிறான். அந்த எச்சரிக்கையை ஒருவர் எச்சரிக்கை உணர்வாக எடுத்துக்கொண்டு வாழுகிற போதுதான் உண்மையிலேயே அல்லாஹுடைய அந்த அருளும் அல்லாஹுடைய அந்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையான ஒன்றை உருவாக்கி வைப்பாரோ, புதுமையான ஒன்றை உருவாக்கி அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்துவாரோ என்றால் அவரும் அவர் செய்த காரியமும் ரத்து செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பாதையில் நேராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அருமை சகோதரர்களே, மார்க்கம் வழிகாட்டி இருக்காத எந்த விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது, மார்க்கம் நமக்கு வழிமுறைகளாக தராத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. சஹாபாக்கள் அதில் தான் எச்சரிக்கையாக இருந்தார்கள். பெருமானார் சல்லாசருடைய காலத்திற்கு பிறகு அகிலத்தின் அருட்கொடை எண்ணலன் பெருமானாருடைய மறைவிற்கு பிறகு அன்றைக்கு வாழ்ந்த மக்களை எதை கொண்டு நல்லவர்கள் என்றும் தீயவர்கள் என்றும் பிரித்தறியப்பட்டார்கள், எதை கொண்டு அஹ்லு சுன்னா என்றும் அஹ்லு சுன்னாவிற்கு எதிரானவர்கள் என்றும் பிரித்து வைக்கப்பட்டார்கள், யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் அஹ்லு சுன்னாக்களாக இருந்தார்கள். அன்றைக்கு உருவாக்கப்பட்ட மூத்தசிலாக்களாக இருந்தாலும், ஹவாரிஜிகளாக இருந்தாலும், ஜஹமியாக்களாக இருந்தாலும், இவர்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிமுறையாக காட்டினார்களோ அந்த வழிமுறைக்கு மாற்றமாக போனவர்கள் தான், அந்த வழிமுறைக்கு வித்தியாசமான முறையில் தங்களுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டவர்கள் தான். நம்முடைய மனையீச்சைப்படியோ மதகுருமார்களின் கருத்துப்படியோ மார்க்கத்தை மாற்றி வைக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் யஹூதீசத்திற்கும் நஸ்ரானீசத்திற்கும் என்ன வித்தியாசம்? அவரவர்களுடைய இறை தூதர்கள் இறந்ததற்கு பிறகு மனையீச்சைக்கு ஏற்றாகுவோல் தங்களுடைய மனசாட்சிகள் சொல்வதை போல் மார்க்கத்தை வளைத்தார்கள், மார்க்கத்தை நெறித்தார்கள், புதிதாக விஷயங்களை எல்லாம் உருவாக்கினார்கள், அல்லாஹ் கடமையாக்காத விஷயங்களை எல்லாம் கடமையாக்கப்பட்டதை போல் மக்களுக்கு சொல்லிக் காட்டினார்கள். அவர்களுடைய அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் எதையெல்லாம் வழிமுறைகளாகவும் நெறிமுறைகளாகவும் கொடுத்தார்களோ அந்த நெறிமுறைகளை எல்லாம் மறைத்துவிட்டு புதுமைகளை உருவாக்கினார்கள். அதனால் தான் அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய அந்த கிருபையில் இருந்தும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் இருந்தும் அவர்கள் தூரமாக்கப்பட்டார்கள். அதே போன்று நாம் ஆக வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்தால் என்ன ஆகும்? மார்க்கத்தில் எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். நமது இஷ்டப்படி ஒவ்வொருடைய மனையீச்சைப்படி மார்க்கத்தை வளைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மார்க்கத்தினுடைய விஷயங்கள் தாறுமாறாக ஆகியிருக்கும். எனக்கு நேரம் இருக்கிறது என்பதனால் அல்லது எனக்கு உடல்நிலை ஆரோக்கியம் இருக்கிறது என்பதனால் வாரத்திற்கு நான் 3 முறை ஜும்மா தொழுகையை நடத்த முடியுமா? எனக்கு நேரம் இருக்கிறது என்பதனால், பள்ளிவாசல் எனக்கு பக்கத்திலே இருக்கிறது என்பதனால், ஃபஜ்ர் தொழுகையை 10 ரக்காத்தாக தொழ முடியுமா, துஹர் தொழுகையை 40 ரக்காத்துகளாக தொழ முடியுமா? தொழ முடியாது. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையே, இந்த மார்க்கத்தினுடைய அம்சமே, இந்த மார்க்கத்தினுடைய அழகும் அலங்காரமுமே மாறா தன்மைகளில் இருப்பதனால் தான். உலகத்தில் இருக்கிற எந்த மதங்களாக இருந்தாலும், எந்த கொள்கைகளாக இருந்தாலும், ஏன் மனிதர்களால் நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், எவையுமே அந்த புனிதத்திலே இல்லை, எவையுமே அந்த மாறா தன்மைக்கு மாற்றமாக இல்லை. எல்லாமே மாறும் தன்மை கொண்டதுதான். எல்லா கொள்கைகளும் மாறும் தன்மைக்கு உட்படுத்தப்பட்ட அடிப்படையில் தான் இருக்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் மாறும் உலகில் மாறாமல் இருக்கிறது. இன்றைக்கு அதானுக்கு ஒரு வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்றால், இதே வார்த்தை தான் உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளிலும், இதே வார்த்தை தான் போன நூற்றாண்டிலும், இதே வார்த்தை தான் 14 நூற்றாண்டிலும். இன்றைக்கு பள்ளிவாசலிலே ஜமாத்தாக இப்படி ஒரு ஜுமா குத்பா, இப்படி ஒரு ஜுமா நடைபெறுகிறது என்றால், இதே போன்றுதான் உலகத்திலே இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலும், இதே போன்றுதான் 14 நூற்றாண்டுகளிலும். ஒரு ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கிறோம் என்றால், இந்த நோன்புதான் உலகத்திலே உள்ள எல்லா இடங்களிலும், 14 நூற்றாண்டுகளாக எல்லா இடங்களிலும் இப்படித்தான். இப்படி புனிதம் மாறாமல், எந்த விதமான மாற்றமும் காணாமல், மாறும் உலகில் மாறா தன்மை கொண்ட மாசற்ற ஒன்றாக நம்முடைய மார்க்கம் இருப்பதனால் தான் இன்றைக்கு பல பேர் இந்த மார்க்கத்தை தடுவுகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கத்திற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், பாரம்பரிய பரம்பரை முஸ்லீம்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்பவர்கள், நாங்கள் எல்லாம் 10 தலைமுறைகளாக இந்த ஊரிலே ஜமாத்தாக இருக்கிறோம், மொஹல்லாவாக இருக்கிறோம், பாரம்பரிய முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு புனிதங்களையும் பலவிதமான புதுமைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டு அதிலே ஈடுபடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு அதில் நம்முடைய பங்களிப்பை வைக்கக்கூடாது, இது நன்மைதானே, நன்மை என்று நினைத்துத்தானே செய்கிறார்கள் என்று நாம் சொன்னால், உலகத்திலே தீமைகளாக நடைபெறுகின்ற எல்லாமே சிலருடைய பார்வையில் நன்மைதான், உலகத்திலே தீமைகளாக நடைபெறுகின்ற எல்லாமே சிலருடைய பார்வையில் நன்மைதான். எதற்காக பொழுதுபோக்கு இடங்களுக்கு போகிறார்கள், எதற்காக சினிமா போன்ற இடங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர்களுடைய மனதிற்கு அது நன்மையாக தெரிகிறது, அவர்களுடைய மனதிற்கு அது இழைப்பாறுதலாக தெரிகிறது, அதனால் அதை நோக்கி போகிறார்கள். புறபுறத்தை நோக்கி ஏன் சில பேர் போகிறார்கள், அவர்களுடைய மனதிற்கு அது நன்மையாக தெரிகிறது. தியாகம் செய்வதை கொண்டுதான், இளமையை தியாகம் செய்வதை கொண்டுதான், வாலிபத்தை தியாகம் செய்வதை கொண்டுதான் இறைவனின் அருளை பெற முடியும் என்கிற அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு நன்மையாக தெரிவதனால் புறபுறத்தை மேற்கொள்கிறார்கள். உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன அடிப்படைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன இசங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, எல்லா இசங்களும் சிலருடைய பார்வையில் நன்மையாகத்தான் தெரியும். அப்ப எது நன்மை எது தீமை என்று எப்படி நான் முடிவெடுப்பது? ஒருவருடைய பார்வையில் கம்யூனிசம் சரியாக தெரியும், ஒருவருடைய பார்வையில் கேபிட்டலிசம் சரியாக தெரியும், ஒருவருடைய பார்வையில் வேறு விதமான சமூக அமைப்பு சரியாக தெரியும். எது சரி? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு சரி என்று சொன்னார்களோ அது மட்டும்தான் சரி. இந்த நூற்றாண்டிலே இருந்து நான் சிந்திக்கிற போது, நான் பழகிக் கொண்டிருக்கிற சமூக அமைப்பில் இருந்து பார்க்கிற போது, அல்லது நான் வளர்ந்து வந்த, நான் வாழ்ந்து வந்த, நான் தவழ்ந்து வந்த ஒரு சமூக கட்டமைப்பில் இருந்து பார்க்கிற போது எனக்கு ஒன்று சரியாக தெரியும். ஆனால் அது உங்களுக்கு தவறாக தெரியும், அது வேறொருவருக்கு தவறாக தெரியும். இன்றைக்கு எத்தனை விதமான ஆடை கலாச்சாரங்கள் உலகத்திலே இருக்கிறது, எத்தனை விதமான ஆன்மீக வழிபாடுகள் உலகத்திலே இருக்கிறது, ஒவ்வொருவனுடைய பார்வையிலும் அது சரியாகத்தான் தெரிகிறது. ஆனால் அவைகள்லாம் சரி என்பதற்கு அளவுகோலாக மாறாது. அதனால் எப்படி நீங்கள் மார்க்கத்தை நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் சொர்க்கத்தை நேசிக்கிறீர்களோ, அதே போன்று சுன்னாவை நேசிக்க வேண்டும். எப்படி நீங்கள் நரகத்தை வெறுப்பீர்களோ, எப்படி நீங்கள் தீமைகளை வெறுப்பீர்களோ, எப்படி நீங்கள் பாவத்தை வெறுப்பீர்களோ, அதே போன்று பிதாத்துகளை வெறுக்க வேண்டும். இது புதுமைவாதிகள் பேசுகிற பேச்சு என்று நினைத்து விடாதீர்கள், இது வஹாபிகள் பேசக்கூடிய பேச்சு என்று நினைத்து விடாதீர்கள். இவர்களெல்லாம் புதிதாக தோன்றி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இப்படித்தான் 14 நூற்றாண்டு காலமாக உலமாவும் அஹ்லி சுன்னா பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் சுல்லாசுடைய மறைவிற்கு பிறகு அந்த நயவஞ்சகர்களுடைய தலையிட்டால், யூதர்களின் பின்புலத்தால், மார்க்கத்தின் எதிரிகள் திட்டமிட்டு சதிகள் செய்து உருவாக்கி வைத்ததன் தீய விளைவுகளால் உருவாக்கப்பட்ட எல்லா பிதாவிற்கும் எதிர்த்தும், எல்லா பிதாத்துகளுக்கும் முரணாகவும் அஹ்லு சுன்னாவின் உலமாக்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இதை புதுமைவாதம் என்று நினைக்காதீர்கள், இதை வேலையற்றவர்களுடைய வாதம் என்று நினைத்து விடாதீர்கள், இது அடிப்படைவாதிகளுடைய பிரிவாத போக்கு என்று நினைத்து விடாதீர்கள். மார்க்கத்தின் நலனுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்திருக்கிற பெரும்பான்மையானவர்களை நரகத்திற்காகத்தான் வைத்திருக்கிறான். உலகத்திலே அவன் படைத்திருக்கிற மனிதர்களின் ஜின்களில் பெரும்பான்மையானவர்களை நரகத்திற்காகத்தான் வைத்திருக்கிறான். சொற்ப சிறுபான்மை தான் சொர்க்கத்திற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த சிறுபான்மையினர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்றால் சகோதரர்களே, நன்மைகளில் ஈடுபடுவது எவ்வளவுக்கு எவ்வளவு அதனில் முக்கிய காரணமாக வைக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் குறையாமல், இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமான அளவிலே தீமைகளில் ஈடுபடாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வழிமுறையாக வைத்திருக்கிறார். சொல்லுவார்கள், எல்லாரும் நன்மைகளை குறித்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது நான் தீமைகளை குறித்து கேட்டேன், ஏனென்றால் அல்லா அகா ஃபீஹி, அந்த தீமையிலே விழுந்துவிடக் கூடாது என்பதனால், அந்த தீமையின் பாதிப்பு என்னை அணுகிவிடக் கூடாது என்பதனால். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எச்சரிக்கை உணர்வோடு பிதாத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறார்கள். மார்க்கத்தின் வழிமுறைகளில் பெருமானாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் புதுமைகள் உருவாக்கப்பட்டதையும் நமக்கு எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உபதேசத்தை கேட்ட சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தோடு தொலைபேசியிலே பேசுங்கள். இந்த எந்த விதமான பராத்திரவு கொண்டாட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதை துணிச்சலாக சொல்லுங்கள். எந்த விதமான விதாத்துகளிலும் உங்களுடைய பங்களிப்பை வைத்து விடாதீர்கள் என்று மிக தெளிவாக பேசுங்கள். ரசூலுல்லாவை விட, சஹாபாக்களை விட, நாற்பெரும் இமாம்களை விட, தாபியங்களை விட, தபவு தாபியங்களை விட மார்க்கத்தை நம்மால் கடைபிடித்து விட முடியுமா? அவர்களுடைய காலத்திலே இல்லாத ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி மார்க்கமாக ஆகும்? எதற்கெடுத்தாலும் ஃபாத்தியா, எதற்கெடுத்தாலும் யாசின் சூராவை ஒரு புனிதப்படுத்தி ஓதிக்கொண்டே இன்றைக்கு மக்களுடைய பார்வையிலே ஒரு வித்தியாசத்தையும் ஒரு புனிதங்களையும், அதாவது புனிதங்களைத்தான் இன்றைக்கு புனிதங்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, மார்க்கத்தின் உன்னதமான உயர்வான உபதேசங்களை இன்றைக்கு காட்ட தவறியதன் விளைவுதான் இத்தனை ஆண்டுகளாகியும் திரும்ப திரும்ப இது குறித்த எச்சரிக்கையை சமுதாயத்திற்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை மனதில் வைத்து, அருமை சகோதரர்களே, சுன்னாவை நேசியுங்கள், சுன்னாவை வாசியுங்கள், சுன்னாவை சுவாசியுங்கள், பிதாத்தை வெறுத்து ஒதுக்குங்கள். பிதாத்தில் எந்த வகையிலும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை தராதீர்கள். பிதாத்தை வெறுப்பது ஈமானின் அடையாளம். பிதாத்தை வேறறுப்பது சுன்னாவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற காதலையும், சுன்னாவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அவாவையும் ஆசையையும் உணர்த்தக்கூடியது என்கிற உண்மையை உணர்ந்து சுன்னாவின் அடிப்படைகளை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களையும் அமைத்து பிதாவிலிருந்து விடுபட்ட, பிதாவிலிருந்து விலகிய ஒரு நல்ல வாழ்க்கையை வல்லரகமான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அருமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவின் முதல் உரையில் ஷாபான் மாதத்தை குறித்த சிந்தனைகளில் ஒரு சில துளிகளை அறிந்தோம். மரியாதைக்குரிய ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஷாபானின் இந்த 15ஆம் நாள் இரவு குறித்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. அந்த இரவுக்கென்று ஏதேனும் பிரத்யேகமான தொழுகை இருக்கிறதா என்றும் கேட்கப்படுகிறது. அதற்கு சங்கைக்குரிய இமாம் அவர்கள் கொடுத்த பதில், லைலத்துன் நிஸ்மின் ஷாபான் லைஸ ஃபீஹா ஹதீஸுன் ஸஹீஹ். ஷாபானுடைய அந்த நடுவில் 15ஆம் இரவன்று வித்தியாசமான முறையிலே வணக்க வழிபாடிலே ஈடுபடுவதற்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்துமே பலஹீனமானதாகவும் இட்டுக்கட்டப்பட்டதாகவும் அடிப்படையற்றதாகவும் இருக்கிறது. குறிப்பாக அந்த நாளில் பிரத்யேகமாக ஓதுவதோ, பிரத்யேகமாக தொழுவதோ, ஜமாத்தாக கூடி நிற்பதோ எந்த வகையிலும் அனுமதியற்ற ஒன்று என்று ஒரு தெளிவான மார்க்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்து அருமை சகோதரர்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் எந்தவித பிதாத்திலும் ஈடுபடக்கூடாது. இந்த ஷாபான் மாதத்தின் பிதாத்திலே ஈடுபடுவதற்கு பெரும்பான்மையானவர்கள் ஒரு தவறான வாதத்து ஒன்றை வைக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் முபாரக்கான இரவிலே தான், முபாரக்கான இரவில் அருளப்பட்டிருக்கிற இந்த வேதம் என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் ஒரு கருத்து, அதிலேதான் அனைத்து விதமான நன்மை தீமைகள் குறித்த விதி யுஃப்ரகு தெளிவாக பிரித்தறிவிக்கப்படுகிறது என்கிற அடிப்படையில் ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தில் முபாரக்கான இரவு என்று வருவது இன்னொரு அத்தியாயத்தை வைத்து புரியும் போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கண்ணியமிக்க இரவிலே இதை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது ரமலானித்தான் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்ப ரமலானை குறித்து பேசப்படக்கூடிய ஒன்றை லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புண்ணியமிக்க புனிதமிக்க இரவு என்கிற கருத்திலே பேசப்படக்கூடிய ஒரு வசனத்தை ஷாபானுடைய 15 நாள் என்று தவறாக புரிந்ததன் விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட பெரும்பான்மையான பிதாத்துகள் அரங்கேற்றப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அருமை சகோதரர்கள், இந்த ஷாபானில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்திலும் நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக ஒவ்வொரு ஊர்களில் வித்தியாசமான பிதாத்துகளை உருவாக்கி வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். எந்த மாதத்தையும் விட்டு வைத்ததில்லை. முஹர்ரம் மாதம் வந்தால் அதிலே ஷியாக்கள், அவர்களுடைய அந்த தொடர்பிலே உள்ளவர்கள், அவர்களுடைய அடிப்படையில் வழித்தோன்றர்கள் ஒரு விதமான பிதாக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரபீல் அவல் மாதத்திற்கு வந்துவிட்டால், சஃபர் மாதத்திற்கு வந்துவிட்டால், இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வழிகட்ட பிரிவினர்களுடைய வம்சாவளிகளாகவோ வழித்தோன்றர்களாகவோ அல்லது அவர்களுடைய அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொண்டவர்களாலோ புதிது புதிதான விதாத்துகள் பல பகுதிகளில் இடம்பெறுவதையும் அரங்கேற்றப்படுவதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆதலால் மார்க்கத்தில் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த விஷயத்தினுடைய அங்கீகாரத்தை ஏற்பதாக இருந்தாலும், அது மார்க்கத்தின் மூலாதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற குரானிலும் சுன்னாவிலும் சஹாபாக்களுடைய வழிமுறைகளிலும் இருக்கிறதா என்பதை தெளிவாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு பார்ப்பதற்குண்டான இல்ம் இல்லை என்றால், அஹ்லு சுன்னாவின் இமாம்களிடத்திலே, உலமாக்களிடத்தில் முறைப்படி மார்க்கத்தை கற்ற உலமாக்களிடத்திலே நாம் மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு தெளிவை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். மாறாக மக்கள் எல்லாம் செய்கிறார்களே, மக்கள் எல்லாம் செய்யும் போது அதில் எப்படி நன்மை இல்லாமல் இருக்கும், நன்மை என்கிற நியத்திலே தானே செய்கிறார்கள், குரானை தானே ஓதுகிறார்கள், யாசீனை தானே ஓதுகிறார்கள் என்கிற ரீதியில் நாம் நினைத்துக் கொண்டால், உள்ளபடியே மார்க்கத்தின் தெளிவான வழிகாட்டுதலுக்கும் வழிமுறைக்கும் நெறிமுறைக்கும் மாற்றமாக போன இந்த பாவத்திற்குரிய குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பிதாக்கில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உருவாக்கி வைத்த வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு வரி அல்ல, ஒரு வார்த்தை வருவதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே உறங்க செல்லும் போது ஒரு துவாவை ஓத சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜஹ்து வஜ்ஹி இலைக் என்று வரக்கூடிய அந்த துவாவின் இறுதி வார்த்தை ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. யா அல்லாஹ், நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் ஈமான் கொண்டேன், நீ அனுப்பிய நபியை நான் நம்பிக்கை கொண்டேன். இந்த வாசகத்தை ஒரு நபி தோழர் திருப்பி சொல்கிற போது ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி ரசூலிக்கல்லதி அர்ஸல்த என்று மட்டும் நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன், நீ அனுப்பிய ரசூலை தூதரை நான் ஏற்றுக்கொண்டேன். நபி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை மாற்றி ரசூல் என்றுதான் சொல்லுகிறார். அர்த்த ரீதியாகவோ, கருத்து ரீதியாகவோ, கொள்கை ரீதியாகவோ இதுல எந்த முரண்பாட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. நபி ரசூல் என்பதை அரபியில் சொல்லும் போதுதான் வார்த்தை கூட வித்தியாசமாக தெரிகிறது. நபியை மொழிபெயர்த்தாலும் தூதர் என்றுதான் சொல்லுவோம், ரசூலை மொழிபெயர்த்தாலும் தூதர் என்றுதான் சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபி என்கிற வார்த்தையும் ரசூல் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தவும் செய்கிறான். தோழர்கள் யா நபி அல்லாஹ் என்றும் அழைத்திருக்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ் என்றும் அழைத்திருக்கிறார்கள். ஆனாலும் மார்க்கத்தின் வழிமுறை நெறிமுறை என்று வரும்போது நான் சொன்ன வார்த்தையை கூட மாற்றுவதற்கு அங்கீகாரம் இல்லை என்பதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வேதவாக்காக மார்க்கத்தின் உபதேசமாக மனதிலே வைத்துக் கொண்டு நாம் இந்த விஷயங்களை பார்த்தால் நிச்சயமாக உண்மைகளை புரிந்து கொள்ளலாம். அப்படி உண்மைகளை புரிந்து உணர்ந்து விளங்கி தெளிந்து தெரிந்து செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அனைத்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் தந்தருள்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறை துவா கேட்டு இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யாமுரு பில் அதில்